سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب الله بفهند نبي صلى الله عليه وسلم أورغل ميدم அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபியன்கள் இமாம்கள் முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் சலாமும் உண்டாவதாக என கூறி இந்த ஜும்மாவை ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அல அலி முஹம்மத் கமா ஸல்லைத அல இப்ராஹிம் வ அல அலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத். اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. القرآن الله تعالى نبي صلى الله عليه وسلم அவர்களை பார்த்து இப்படி கூறும்படி கூறுகின்றான். قل நபியே நீங்கள் கூறுங்கள். ஹாதிஹி சபீலி இதுதான் என்னுடைய நேரான வழி. அதுஉ இலல்லாஹ் நான் மக்களை அல்லாஹ்வின்பால் அழைக்கிறேன். அலா பசீரத்தின் அன வமனித்தபானி நானும் என்னை பின்பற்றியவர்களும் தெளிவோடு இருந்து கொண்டு இப்படி அழைக்கிறோம் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த ஆயத்தில் ஹாதிஹி சபீலி இதுதான் என்னுடைய பாதை என்று ஒருமையாக சொல்லுகின்றான் அல்லாஹ். எனவே நேர்வழி என்பது ஒன்றுதான். அதுஉ இலல்லாஹ் அல்லாஹ்வின்பால் அழைக்க வேண்டும் அந்த நேர்வழி இருக்கக்கூடிய கூட்டம். அது மட்டுமல்ல அலா பசீரத்தின் அனவமனித்தபானி நானும் என்னை பின்பற்றியவர்களும் தெளிவோடு இருக்கிறோம் என்றும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே சத்தியத்தில் இருக்கக்கூடிய கூட்டம் தெளிவோடு இருக்க வேண்டும். எந்த சந்தேகங்களும் இருக்கக்கூடாது. ஆனால் சந்தேகங்கள் வரும். வரும்போது அதை உடனே நாங்கள் தீர்த்து கொள்ள வேண்டும் உரிய இடத்துக்கு சென்று. இப்போது யாராவது ஒருவர் ஒரு சந்தேகத்தை கிளப்பினால் முஸ்லீம்கள் அவரை பிழையாக நினைக்கக்கூடாது. ஏனென்றால் சந்தேகம் கிளப்பப்பட்டால் அதற்கு குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் பதில் கொடுக்கும் போது அது பிரயோஜனமாக இருக்கும். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமினுடைய வாழ்க்கையை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். ஏன், எல்லாமே அவனுக்கு நன்மைதான், எல்லாமே நன்மைதான் என்று சொன்னார்கள். எனவே ஒருவர் ஒரு சந்தேகத்தை கிளப்பினால் இது ஜமாத்துக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நாம் நினைக்கக்கூடாது. அதற்கு சரியான தெளிவை பெற்றுக் கொள்வதற்குத்தான் நாம் முயற்சி செய்ய வேண்டும். எனவே இப்போது இந்த ஜமாத்துக்குள் இரண்டு சந்தேகங்கள் கிளப்பப்பட்டிருக்கின்றன. அது யாரால் கிளப்பப்பட்டது என்பதை நாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை, பிரயோஜனம் இருக்கிறது. அந்த இரண்டு சந்தேகங்களுக்கு நாம் குர்ஆன் ஹதீஸ் இருந்து விடையை பார்த்துக் கொண்டால் பிறகு யாராவது நம்மிடத்தில் அந்த சந்தேகத்தை கிளப்பும் போது நாம் விடை கொடுக்கலாம், நாமும் தெளிவோடு இருப்போம். எனவே இந்த ஆயத்தின் படி அலா பசீரத்தின் தெளிவோடு இந்த சத்திய கூட்டம் இருக்க வேண்டும். எந்த சந்தேகமும் உள்ளத்தில் இருக்கக்கூடாது. சந்தேகம் வரும், அந்த சந்தேகத்தை உடனே குர்ஆன் ஹதீஸிலே கொண்டு போய் தீர்த்து கொள்ள வேண்டும். அந்த இரண்டு சந்தேகங்கள் என்ன என்றால், ஒரு சந்தேகம் உங்களுக்கு தெரியும், நாம் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பாகிஸ்தானில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று கூறிக்கொண்டிருந்த ஒரு கூட்டத்தோடு நாம் போய் 90% இணைந்தோம். இப்படி இணைந்தது இது பிழை என்று ஒரு சந்தேகம் கிளப்பப்பட்டிருக்கிறது. அதுக்கு பதிலை நாம் குர்ஆன் ஹதீஸில் இருந்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் போய் இணைந்தது உண்மைதான், இதில் எந்த மறுப்பும் கிடையாது. இப்போது நாம் பார்க்க வேண்டும், 90% இதே போன்று இங்கு 90 சத்தியம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது, அதிலே கடுகு பிரமாணமும் சந்தேகமில்லை. என்ன, அல் குர்ஆன் அல் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் அடித்து சொல்லப்பட்டது. அந்த குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் ஒரு அமீர் அவசியம் அவருக்கு கட்டுப்பட வேண்டும், கட்டுப்படாவிட்டால் அவர் முஸ்லீம் இல்லை என்று அடித்து சொல்லப்பட்டது. இதற்குள் நுழைபவர்கள் அமீரிடத்தில் பையத்து செய்து முஸ்லீம் ஆக வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இந்த ஒரு கூட்டம்தான் சொர்க்கம், ஏனைய அனைத்து பிரிவுகளும் நரகம் என்று சொல்லப்பட்டது. இந்த அடிப்படையில் 890 முழு உலகத்திலும் பார்த்தால் இருக்கக்கூடிய அந்த மக்களிலே ஒரு 200-300 பேர்தான் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஏத்தாலை சேர்ந்தவர்கள் என்றும் நாம் சொல்லியிருக்கின்றோம். இப்படி ஒரு சத்தியம் 90 முழங்கப்பட்டது. உலகத்தில் எங்குமே இந்த சத்தியம் முன்வைக்கப்படவில்லை. அப்படி முன்வைக்கப்பட்ட அந்த சத்தியம் வளர்ந்து கொண்டு வரும்போது இதே போன்று ஒரு கூட்டம் பாகிஸ்தான் இருப்பதாக தெரிவிப்பட்டு போய் நாம் வெளிப்படையில் பார்த்து இணைந்து கொண்டோம். இந்த இணைந்தது பிழை என்ற ஒரு சந்தேகம் கிளப்பப்பட்டிருக்கிறது. பிழைதான், சரி என்று சொல்லவில்லை, பிழை. இதை நாம் பார்ப்போம், இந்த என்ன குர்ஆன் ஹதீஸ் சொல்லில் என்ன என்று. நாம் எந்த ஒன்றையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், மார்க்க விஷயத்தில் ஒன்று வெளிப்படையான செயல், இன்னொன்று உள்ளம். இந்த இரண்டும் சரியாக வர வேண்டும், நன்மை கிடைப்பதற்கும் பாவம் கிடைப்பதற்கும். நாங்கள் பாகிஸ்தானிலே போய் சேரும் போது அது ஒரு பிரிவு, அது குர்ஆன் ஹதீஸ் அதிலே இல்லை, அவர்கள் பையத்திலே கலிமா எடுப்பதில்லை, பையத்து செய்தவர்கள் இலந்தையிலே போட்டு குளிப்பதில்லை, குர்ஆன் ஹதீஸோடு இன்னும் சிலவைகளை அவர்கள் சேர்த்து வைத்திருக்கிறார்கள், எனவே அவர்கள் பிரிவுகளையும் இஸ்லாம் என்று சொல்லுகிறார்கள் என்று நாங்கள் விளங்கி தெளிவாக தெரிந்து கொண்டு அதிலே போய் இணைந்தோமா? யாராவது ஒருவர் இந்த இடத்தில் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அப்படி நாம் போய் சேரவில்லை. அப்படி துன்யாவுடைய நோக்கத்தில் அதிலே போய் சேருவதாக இருந்தால் இங்கு நாம் தௌஹீதிலே நாம் இருந்திருப்போம். அந்த தௌஹீதிலே நாம் இருந்தது போன்று இருந்திருந்தால் இன்றைக்கு நானும் இன்னும் இந்த ஜமாஅத்தில் இருப்பவர்கள் லட்சாதிபதிகளாக ஆகியிருப்பார்கள். அப்படிப்பட்ட செல்வாக்கு நமக்கு சவுதி அரேபியாவில் இருந்தது, கோடி கணக்கிலே பணம் பெற முடியும். அப்படி இருந்தும் இது வழிகேடு என்றுதான் நாம் இந்த சத்தியத்தை உருவாக்கினோம். உருவாக்கி அதுவும் சத்தியம் என்று போய் சேர்ந்தோமே தவிர துன்யாவுடைய நோக்கத்திற்காக அதிலே போய் நாம் சேரவில்லை. துன்யாவுடைய நோக்கத்தில் சேர்வதாக இருந்தால் நான் தௌஹீதிலே இருந்திருப்போம். தௌஹீதிலே நல்ல செல்வாக்கு, நல்ல பணம் சம்பாதிக்கலாம். நாங்கள் போய் சேர்ந்தோம், தெரியாது. அது உள்ளுக்குள் இப்படி இருக்கிறது குளறுபடி என்பது எங்களுக்கு வெளிப்படையில் தெரியாது. தெரியாமல் நாங்கள் போய் சேர்ந்தோம். சரி, தெரியாமல் ஒருவர் ஒரு விஷயத்தை செய்தால் அதை அல்லாஹ் குற்றம் பிடிப்பானா என்பதை நாம் குர்ஆன் ஹதீஸில் விளங்கிக் கொள்ள வேண்டும். தெரியாமல் ஒருவர் ஒன்றை செய்கின்றார். ஒரு மனிதன் சொன்னார், நான் மரணித்தால் என்னை நெருப்பால் எரித்து கருக்கி சாம்பலை கடந்து விடுங்கள் என்றார். ஒரு முஸ்லீம் தெரியாது, அவருக்கு தெரியாது இந்த நம்பிக்கை பிழை என்று. ஆனால் முஸ்லீமாக இருக்கிறார், ஆனால் அல்லாஹ் மன்னித்தான். சஹாபாக்கள் தெரியாமல் சிறுக்கு வைத்தார்கள் கௌபாவை கொண்டு சத்தியம். இப்படி தவறுதலாக சில விஷயங்கள் நடக்கும், தெரியாமல் நடக்கும், அது பிழை, ஆனால் அல்லாஹ் குற்றம் பிடிப்பதில்லை. இதை நாம் எப்படி விளங்குவது? கடைசியில் ஒரு ஹதீஸையும் காட்டுவேன். அல் குர்ஆனிலே சூரத்துல் பக்கராவை எடுங்கள். எடுத்து இந்த சூரத்துல் பக்கராவில் அனைவருக்கும் இது தெரிந்தது, நாம் படுக்கும் போது ஓதிக்கொண்டு படுக்கின்றோம். ஆமன ரசூல் பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன். ரசூல்மார்களும் விசுவாசிகளும் அல்லாஹ் இறக்கியதை விசுவாசம் கொள்கிறார்கள், இதுதான் இஸ்லாம். இதைத்தான் நாங்கள் கூறுகின்றோம். உலகத்தில் எந்த ஒரு அமைப்பும் சொல்லாத ஒரு கொள்கையை நாங்கள் முன்வைத்து இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது என்ன? அல்லாஹ் இறக்கியது மட்டும்தான் இஸ்லாம் மார்க்கம், குர்ஆன் ஹதீஸ். இது எந்த ஒரு அமைப்பிலாவது இருக்கிறா என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை, கூட்டி வைத்திருக்கிறார்கள் அல்லது குறைத்து வைத்திருக்கிறார்கள். அசல் சத்தியம், சுத்த சத்தியம் சொல்லப்படுவது இந்த இலங்கையில் தான். இதான் ஆமன ரசூல் பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன். ரசூல்மார்களும் விசுவாசிகளும் அல்லாஹ் இறக்கியதை விசுவாசம் கொள்வார்கள், அவர்கள் தான் முஸ்லீம்கள், அவர்கள் தான் முஃமின்கள். இந்த அடிப்படையில் நாங்கள் இருக்கிறோம். இதை அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு பிறகு கூறுகின்றான், இன்னொரு அடிப்படை. அந்த முஸ்லீம்கள் சமியனா வாத்தானா என்பார்கள், செவிமடுத்தோம் கட்டுப்பட்டோம். உலகத்தில் எங்கும் கிடையாது இந்த செவிமடுத்தலும் கட்டுப்படுதலும் சரியாக எங்கும் கிடையாது. இந்த சத்தியத்தில் தான் அது இருக்கும். அந்த செவிமடுத்தலும் கட்டுப்படுதலும் வந்தால் முஸ்லீம், வராவிட்டால் அவன் முஸ்லீம் இல்லை. அதிலிருந்து ஒரு சான் வெளியேறினாலும் அவன் இஸ்லாத்தின் வளையத்தை கலைந்து விட்டான் என்பதுதான் இஸ்லாம். இப்படி சரியான இந்த அடிப்படை எங்கும் கிடையாது இந்த ஜமாஅத்தில் இருக்கின்றது. இப்படி அல்லாஹு தஆலா சொல்லிக் கொண்டு வந்து கூறுகின்றான். அடிப்படைக்கு நான் வருகிறேன். ரப்பனா, அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒரு முஸ்லிம், ஒரு மோமின், அவன் எவ்வளவுதான் பெரிய ஒரு அறிஞனாக இருந்தாலும் அவனிடத்தில் தவறு ஏற்படும், அவனிடத்தில் மறதி ஏற்படும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே அல்லாஹ் எங்களுக்கு படித்து தருகின்றான், நீங்கள் அடிக்கடி இப்படி துஆ செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ்விடத்தில் என்று ஒரு வசனத்தை இறக்கி காட்டுகின்றான். இறுதி தூதரை விட ஒரு சிறந்தவர் யார் இல்லை. ஆனால் மறந்துவிட்டு தவறுதலாக நடந்திருக்கிறது. ஒரு தவறை செய்து விட்டார்கள், ஆனால் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். பத்ரிலே கைது செய்யப்பட்டவர்களை பணத்தை எடுத்துக்கொண்டு விட்டு விட்டார்கள். ஆனால் சில சஹாபாக்கள் சொன்னார்கள், இவர்களை இதே இடத்திலே கருவறுக்க வேண்டும், இவர்களை விட்டால் இவர்கள் போய் மீண்டும் படையை திரட்டி கொண்டு வருவார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது படவில்லை, பணத்தை வாங்கி கொண்டு விட்டு விட்டார்கள். இது ஒரு தவறு, அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றான். இது தவறு, தவறு நடந்து விட்டது, ஆனால் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டோம், அந்த எடுத்த பணத்தை நீங்கள் சாப்பிடலாம், உங்களுக்கு குற்றம் இல்லை. ஆனால் இதற்கு பிறகு இப்படி செய்யக்கூடாது, அவர்களை அதே இடத்திலே நீங்கள் கருவறுத்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே இப்படி நபிக்கும் ஒரு தவறு நடக்கும். மறதி, ஒருமுறை சப்பெல்லாம் செய்யப்பட்டு விட்டது, சப்பெல்லாம் செய்துவிட்டு கொஞ்சம் பொறுத்திருங்கள் என்று ஓடுகிறார்கள். பிறகு தண்ணீர் சொட்டு சொட்டாக வடிய குளித்து விட்டு வருகிறார்கள். மனைவிமாரோடு அவர்கள் தொடர்பு கொண்டிருந்தார்கள், குளிப்பு கடமை மறந்து விட்டார்கள். எனவே நபியை விட பெரிய ஒரு மனிதர் உலகத்தில் யாருமே வரவில்லை, யாருமே இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு தவறும் மறதியும் நடந்திருக்கிறது. எனவேதான் அல்லாஹு தஆலா இந்த ஆயத்திலே, இந்த பக்கராவின் கடைசியில் ஆமன ரசூல் அல்லாஹ் கூறுகின்றான், இப்படி நீங்கள் கேளுங்கள் அல்லாஹ்விடத்தில். எப்படி? ரப்பனா, எங்கள் ரப்பே, லா துஆஹிதுனா, எங்களை குற்றம் பிடிக்காதே, மறுமையில் எங்களை தண்டிக்காதே, இன் நசீனா, நாங்கள் மறந்துவிட்டு ஒன்றை செய்துவிட்டால், அல்லது தவறுதலாக ஒன்றை நாங்கள் செய்துவிட்டால், என்று நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் படித்து தருகிறான். இந்த ஆயத்து எதை காட்டுகிறது? இந்த குர்ஆன் முழு உலகத்திற்கும் நேர்வழி. இந்த சத்தியத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் இந்த குர்ஆனை சரியாக விளங்கி இந்த வசனங்களை உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். வழிகெடுக்கின்ற யாரும் எங்களை வழிகெடுத்து விடக்கூடாது. மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஆயத்தை ஏன் அல்லாஹ் இறக்கினான் சிந்தித்து பாருங்க. நாங்கள் போய் சேர்ந்தது பிழை, அது தவறு, ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் அல்லாஹ் எங்களை, எனவே நீங்கள் முஸ்லீம் இல்லை என்று வெளியேற்றவும் இல்லை, நீங்கள் சிறுக்குவாதிகள் என்று அல்லாஹ் சொல்லவும் இல்லை, சொல்லவும் மாட்டான். அல்லாஹ் கூறுகின்றான், தவறு செய்து எப்ப தவறு உங்களுக்கு உணர்கின்றத விளங்குகின்றீர்களோ தௌபா செய்யுங்கள். இப்படி அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் நீங்கள், லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தானா. எனவே இந்த மனிதன் என்ற வகையில் நாங்கள் போய் அங்கு சேர்ந்தது பிழை, அது சரி என்று சொல்லவில்லை, பிழை. ஆனால் திட்டமிட்டு வேண்டுமென்று இந்த சத்தியத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் முஷ்ரிக்குகளாக மாறுவோம் என்று நினைத்து அங்கு போய் சேரவும் இல்லை, மற்றவர்களை அங்கு சேர்க்கவும் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப நாங்கள் சேர்ந்தோமே, அல்லாஹ் குற்றம் பிடிப்பானா? இல்லை, ஒரு காலமும் குற்றம் பிடிக்க மாட்டான். ஏன்? நாங்கள் மனிதர்கள், தவறு நடக்கும், மறதி நடக்கும். இது மறதி இல்லை, இது தவறு. சரியாக இதை ஆய்வு செய்திருக்க வேண்டும். உண்மையிலே வெளிப்படையிலே பார்த்தோம், சரி, இவர்கள் பையத்தெடுக்கும் போது கலிமா சொல்லிக் கொடுக்கிறார்களா? இலந்தையிலே போட்டு குளிக்க வைக்கிறார்களா? குர்ஆன் ஹதீஸை தவிர வேறு ஏதும் இவர்களிடத்தில் இருக்கிறதா என்ற விஷயத்தில் நான் மட்டுமல்ல, இந்த கொள்கையை ஆரம்பித்த நதீர் மூலை முதல் எனக்கு நானும் எனக்கு பின்னால் வந்த உலமாக்கள் அனைவரும் இந்த விஷயத்தில் தவறு செய்து விட்டார்கள். தவறு, சரியாக உணரவில்லை, பார்க்கவில்லை. பார்த்திருந்தால் ஒரு காலம் நாம் சேர்ந்திருக்க மாட்டோம். ஏன் தெளிவாக விளங்குறது? சிறுக்கான விஷயங்கள் இருக்கிறது என்று. எனவே இதுதான் முதலாவது சந்தேகம். நாம் போய் சேர்ந்தது பிழை, பிழைதான், நாம் சரி என்று சொல்லவில்லை. இதனால் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், அதிலே போய் சேர்ந்ததினால் நாங்கள் இஸ்லாத்திலிருந்து போய்விட்டோம். இது பிழை. எப்படி இஸ்லாத்திலிருந்து போவார்கள்? அப்படி என்றால் அல்லாஹ் இந்த துஆவை சொல்லிக் கொடுக்க மாட்டானே. ஒருவர் பிழை செய்து விட்டார், அவர் முஸ்லீம் இல்லை, அவருக்கு ஏன் இந்த துஆ? ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தானா. முஸ்லீம் அல்லாதவருக்கு ஏன் இந்த துஆ என்று கேட்கிறேன். தவறு செய்தால் ஒருவன் ஒரு காலமும் இஸ்லாத்திலிருந்து வெளியேறவே மாட்டான். இதற்கு மிக முக்கியமான அடிப்படை தான் அந்த மனிதன், அந்த காலத்தில் வாழ்ந்தவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசியத்தை செய்து அவரை நெருப்பால் எரித்து கொண்டு போய் கடலிலே கலந்தார்கள். ஆனால் முஸ்லீம் அல்லாஹ் கேட்டான், நீ ஏன் இப்படி வசியத்தை செய்தாய்? சொன்னார், என்னை அப்படி உடம்போடு அடக்கினால் நீ என்னை வேதனை செய்வாய், நான் நிறைய பாவம் செய்திருக்கிறேன் என்று பயந்துதான் நான் இப்படி செய்தேன். அப்ப அல்லாஹு தஆலா கூறுகின்றான், உன்னை நான் மன்னித்து விட்டேன் என்று. தெளிவான விஷயம். எனவே நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஆயத்தை ஓதி காட்டின், அலா பசீரத்தின், நானும் என்னை பின்பற்றியவர்களும் தெளிவோடு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். அதே போன்று நாங்கள் தெளிவோடு இருக்கின்றோம். சேர்ந்தது பிழை, அதிலே அது இஸ்லாம் அல்ல, அது பிழைதான். ஆனால் அந்த பிழை எப்போது உணரப்பட்டதோ உடனே நாங்கள் அந்த பிழையிலிருந்து தெரிந்து விட்டோம். இதுதான் இஸ்லாம். இன்றைக்கும் இதுதான் இஸ்லாம், அன்றைக்கும் இதுதான் இஸ்லாம், நாளைக்கும் இதுதான் இஸ்லாம். எனவே இது முதலாவது அந்த சந்தேகம், அதுக்குரிய பதில் சூரத்துல் பக்கரா. இரண்டாவது சந்தேகத்தை நாம் அடுத்த ஜும்மாவில் பார்ப்போம். அக்குல் கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லகும். அல்ஹம்து லில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதி மின் அப்துல்லாஹ் வ பஅத். இரண்டாவது கிளப்பப்படுகின்ற சந்தேகம், அல்ஹம்துலில்லாஹ் நல்ல பிரயோஜனம் அனைவருக்கும். குர்ஆன் ஹதீஸிலிருந்து நாங்கள் அதுக்குரிய விடையை பார்க்கின்றோம். இப்படி ஒரு சண்டை இருக்கும் முன்னால் யாரும் கிளப்பப்படவும் இல்லை. இந்த ஆயத்து அதுக்குரிய பதில் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளவும் இல்லை. எனவே அந்த குர்ஆன் ஒரு முஜிஸா, அற்புதம். எப்போது எப்போது ஒரு முஸ்லீம்களுக்கு ஒரு விஷயம் பிரச்சினை வருகின்றதோ அந்த பிரச்சினைக்கு தீர்வு இந்த குர்ஆன்ல இருக்கும். அதை பார்த்தால் இப்போது அந்த குர்ஆன் அந்த பிரச்சினைக்கு இறங்குவதாக நாம் இறங்குவது போன்று இருக்கும். அது இரண்டாவது சந்தேகம் என்னவென்றால், அப்ப நாங்கள் போய் சேர்ந்தது பிழை, அதை அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். அசல் அந்த இஸ்லாத்திலிருந்து நாங்கள் வெளியேறவும் மாட்டோம். அந்த துவாவை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். நாங்கள் தௌபா செய்து அதிலிருந்து ஒதுங்கிக் கொண்டோம். அந்த ஒதுங்குவதே தௌபா, அதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். கவலைப்படுவதிருக்கிறதே அது தௌபா என்று இஸ்லாம் சொல்லுகிறது. எவ்வளவு கவலைப்பட்டோம் சகோதரர், எவ்வளவு கவலைப்பட்டார்கள். இப்படி ஒரு சிறுக்கு இருக்கக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடியதில் நாங்கள் போய் சேர்ந்து விட்டோமே என்று கவலைப்பட்டார்கள். உடனே நாங்கள் ஒதுங்கினோம். இதுதான் தௌபா. இரண்டாவது பிரச்சினை சந்தேகம் என்னவென்றால், சரி தவறுதலாக போய் சேர்ந்து விட்டோம், பல வருடங்கள் அதற்குள் இருந்தோம். இந்த இருந்த காலத்தில் நாங்கள் முஸ்லீம்கள் இல்லை, அப்ப நாங்கள் இணை வைத்துக் கொண்டுதான் இருந்திருக்கிறோம். ஏன், இணை வைப்பவர்களோடு தான் நாங்கள் சேர்ந்திருக்கிறோம். எனவே அந்த இருந்த காலத்தில் நாங்கள் இணையில் இருந்திருக்கிறோம், அது இஸ்லாம் அல்ல என்பது இரண்டாவது சந்தேகம். அதையே நாம் அல் குர்ஆன் அல் ஹதீஸில் இருந்து பார்ப்போம். சரி, நாங்கள் சத்தியத்தில் இருந்தோம், எந்த சந்தேகமும் கிடையாது. சேரும்போது எங்களுடைய நீயத்து நாங்கள் குஃபர் சிறுக்கில் போவோம் என்று நாங்கள் சேரவும் இல்லை, நீயத்தும் எங்களுக்கு கிடையாது. செயலிலே ஒரு பிழை நடந்திருக்கிறது, அவ்வளவுதான். சரி, போய் இருந்தோம், அதிலிருந்து விலக வேண்டும். எப்போது விலகுவது? அது பிழை என்று என்றைக்கு தெரிகின்றதோ அன்றைக்குத்தான் விலக வேண்டும். பிழை என்று தெரியாமல் இருக்கும்போது எப்படி விலகுவது? அருமை தோழர்கள் வல் காபத் என்று சத்தியம் செய்து கொண்டான் இருந்தார்கள் பல காலங்கள். எப்போது பிழை என்று வகி வந்ததோ அது கூடாது என்று அன்றைக்குத்தான் கைவிட்டார்கள். எனவே ஒரு பிழையில் இருக்கக்கூடிய ஒருவர் அது பிழை என்று தெரிந்தால்தான் அவர் அதை விடுவார். அதுவரைக்கும் அவர் இருந்தால், அவர் முஸ்லீமாக இருந்தால் அவர் முஸ்லீம் தான். அவரை அல்லாஹு தஆலா ஒரு காலமும் காபிர் முஸ்லீஹா ஆக்க மாட்டான். இதற்கு என்ன ஆதாரம்? சூரத்து தௌபாவை எடுங்கள். சூரத்து தௌபாவை எடுத்து 115வது வசனத்தை பாருங்கள். அதற்கு முன்னாலும் சில வசனங்கள் இருக்கின்றன, அதை மொழிபெயர்த்து விட்டு அந்த அடிப்படைக்கு வருகின்றேன். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், மா கான லின்நபி வல்லதீன ஆமனு அன் யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன். எந்த ஒரு நபிக்கும், விசுவாசிகளுக்கும், சிறுக்கு வைப்பவர்களுக்கு தௌபா செய்வது கூடாது. கூடாது. இணை வைப்பவர்களுக்கு இஸ்திக்பார் செய்யக்கூடாது. இப்ப பிரிவுகள் எல்லாம் முஷ்ரிக்கள், அவர்களுக்கு நாம் இஸ்திக்பார் செய்வது, கபரடியிலே போய் மையத்தை அடக்கிவிட்டு கலந்து கொண்டால் அவர்களுக்கு இஸ்திக்பார் செய்வதெல்லாம் கூடாது. அல்லாஹ் தடுக்கின்றான், இது கூடாது. வலவுகானு உலு குர்பா மின் பாதி மா தபையன் அலஹும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம். இவர்கள் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி, தகப்பன், தாய், சகோதரி, மனைவி, மக்கள், இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் பையத்து செய்து நுழையவில்லை, மரணித்து விட்டார்கள், கொண்டு போய் அடக்கலாம், கலந்து கொள்ளலாம், ஆனால் கையேந்தி அவர்களுக்கு இஸ்திக்பார் செய்யக்கூடாது. இதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை தௌபாவிலே. அவர்கள் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி, மிம் பாதி மா தபையன லஹும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம். எப்போது இவர்கள் நரகவாசிகள் என்பது தெளிவாகிவிட்டால், அப்ப பிரிவுகள் நரகம் என்பது தெளிவாகிவிட்டது எங்கள் குர்ஆன் ஹதீஸ் வழியில். அவர்களுக்கு நாம் ஒரு காலமும் இஸ்திக்பார் செய்யக்கூடாது. அப்போ ஒரு சந்தேகம் வருகின்றது, இப்ராஹிம் நபி முஸ்லிம், தன்னுடைய தகப்பனுக்கு இஸ்திகபார் செய்தார்கள். இதற்கு என்ன பதில் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், وما كان استغفار ابراهيم لابيه الا عن موعده وعدها اياه. இப்ராஹிம் நபிக்கு சரியாக தெரியாது இவர் முஷ்ரிக் என்று, சரியாக தெரியாது. தாவா செய்யக்கூடிய அந்த ஆரம்ப காலத்திலே சொன்னார்கள், ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நான் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு பாவம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்பேன் என்றார்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா கூறுகின்றான், فلما تبين له انه عدو لله. தன்னுடைய தந்தை ஆசர் அல்லாஹ்வுடைய விரோதி என்பது அவர்களுக்கு தெளிவானதும் தபர்ரா மின்ஹு, ஒதுங்கிக் கொண்டார். பாருங்கள் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. இப்ராஹிம் நபி தெளிவாக இவர் ஒரு நரகவாசி, அல்லாஹ்வுடைய விரோதி, காபிர், முஷ்ரிக் என்று தெரிய முந்தி இஸ்திகபார் செய்து கொண்டிருந்தார். அல்லாஹும்ம அக்ஃபிர் லி அபி, அல்லாஹும்ம அக்ஃபிர் லி அபி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். فَلَمَّا تَبَيَّنَ لَهُ أَنَّهُ عَدُوٌّ لِلَّهِ, இவர் அல்லாஹ்வுடைய விரோதி என்பது தெளிவானதும் கடுமையாக எதிர்த்தார், மகனை வெளியேற்ற பார்த்தார், இப்படியெல்லாம் செய்ததும் விளங்கிவிட்டது இவர் அல்லாஹ்வுடைய விரோதி என்று, தபர்ரா மின்ஹு, இஸ்திகபார் செய்வதிலிருந்து அவர்கள் ஒதுங்கிக் கொண்டார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான். இந்த அடிப்படைக்கு நான் வருகிறேன். இப்ப நாங்கள் கொஞ்ச காலம் இருந்தோம் அவங்களோட. என்ன இந்த இருந்த காலம், என்ன ஒதுங்கும் வரைக்கும் என்ன எங்களுடைய நிலைப்பாடு, முஸ்லீமா முஸ்லீம் இல்லையா, நேர்வழியா வழிகேடா. தௌபா 115 அல்லாஹ் கூறுகின்றான், நேரான வழியில் நாம் இருந்திருக்கிறோம், நேர் வழியில் இருந்திருக்கிறோம். பாருங்கள் நன்றா, வமா கான அல்லாஹு லியுதில்ல கவுமன், அல்லாஹ் எந்த ஒரு கூட்டத்தையும் வழிகேட்டில் விடமாட்டான், வழி கெடுக்கவும் மாட்டான். அவர்களுக்கு நேர்வழி காட்டியதற்கு பிறகு, 90 எங்களுக்கு நேர்வழியை காட்டிவிட்டான், நேர்வழி இருக்கின்றோம். இப்போது எங்களை அல்லாஹ் வழிகேட்டில் விடவும் மாட்டான், வழி கெடுக்கவும் மாட்டான். எதை எதை அவர்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை அவர்களுக்கு தெளிவுபடுத்தும் வரைக்கும் அவர்களை அல்லாஹ் வழிகேட்டில் விடமாட்டான், வழிகெடுக்கவும் மாட்டான். எப்படிப்பட்ட ஆயத்து என்று பாருங்கள். இந்த ஆயத்து அன்றைக்கு நாங்கள் அவர்களை விட்டு ஒதுங்கி அன்றைக்கு ஓதி காட்டியிருக்க வேண்டியது, தவறிவிட்டது. சரி, என்ன சொல்லுகின்றான், எந்த ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டி விட்டால் பிறகு அவர்களை வழிகெடுக்கவும் மாட்டான், வழிகேட்டில் விடவும் மாட்டான். எது வரைக்கும் எதை எதை அவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டுமோ அதை அவர்கள் அதை அவர்களுக்கு விளக்கப்படுத்தும் வரை. எப்படி தெளிவான வசனம். அவ பாருங்க, நாங்கள் சேர்ந்து இருந்தோம், தெரியாது, சந்தேகங்கள் வந்துச்சு, சண்டை பிடிச்சோம், அது சத்தியம், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் நினைத்துக் கொண்டிருந்தோம். எப்ப எங்களுக்கு தெளிவானது, இங்க அல்லாஹு தஆலா கூறுகின்றானே, ஹத்தா யுபையின லஹும், இவர்களுக்கு தெளிவுபடுத்தும் வரை. அப்ப அவர்களை விட்டு ஒதுங்க வேண்டும், அவர்களை விட்டு ஒதுங்க வேண்டும். அதுதான் நாங்கள் செய்த அந்த பிழை, ஒதுங்காமல் இருந்தோம். இதை எங்களுக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்தும் வரை எங்களை அல்லாஹ் வழிகேட்டில் விட மாட்டான். எப்போ எங்களுக்கு தெளிவானது, இந்த சண்டை பிடித்து பல வருடங்களுக்கு பிறகு கடைசியாக தடி தப்பு செய்யும் போது தடியை எடுக்கவே வேண்டும். இது லைபான ஹதீஸ், பிதாத் என்று கூற என்னுடைய கட்டளைக்கு கட்டுப்படுங்கள் என்று ஒரு பிதாத்தை ஏவுகின்றார். அப்போதுதான் எங்களுக்கு தெளிவானது, இது இஸ்லாம் இல்லை, இது வழிகேடு. அப்ப நாங்கள் என்ன செய்தோம், அல்ஹம்துலில்லா ஒதுங்கிவிட்டோம். இந்த தெளிவு கிடைக்க வேண்டும், தெளிவு கிடைக்கும் வரைக்கும் நேர்வழிதான். தெளிவு கிடைத்ததற்கு பிறகு யார் அதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அப்போதுதான் வழிகேட்டிலே போவார்கள். அல்ஹம்துலில்லா நாங்கள் உடனே அதை ஏற்றுக்கொண்டோம். அல்லாஹ்வுடைய கூட்டுக்கு ஆமன்னா வசல்லம்னா, நாங்கள் அவனை ஈமான் கொண்டோம், அவனுக்கு கட்டுப்பட்டோம், அடிபணிந்தோம் என்று உடனே ஏற்று நாங்கள் ஒதுங்கிவிட்டோம். யாரும் சொல்ல முடியுமா பிழை என்று? இந்த ரெண்டு சந்தேகத்துக்கு பதில் இதான். முதலாவது சூரத்துல் பக்கராவிலே கடைசி தவறதாக ஒன்றை செய்தால் அல்லாஹ் குற்றம் பிடிப்பதில்லை. நாங்கள் உள்ளே இருந்தோமே பல வருடங்கள், அது நேர்வழியில் தான் இருந்திருக்கிறோம் என்பதை சூரத்து தௌபா 115வது வசனம் தெளிவாக காட்டுகிறது. அப்ப அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழியை காட்டினான். 90 அதிலே போய் சேர்ந்தோம். நேர்வழியில் தான் நாங்கள் இருந்து கொண்டோம். எங்களுடைய கொள்கை அடிப்படை குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான். இந்த இஜ்மாவோ கியாஸோ ஹுக்மன் மர்ஃபுவோ மௌகூஃபோ பஹமு சஹாபா மார்க்கம் இல்லை. ஒருவர் கூட அப்படி பயந்த ஜமாஅத்தில் பையத்து செய்யவில்லை. அவர்கள் அங்கு அப்படித்தான் பையத்து செய்திருக்கிறார். அங்க கொள்கை அப்படித்தான். இங்கு யாருமே அப்படி செய்ய, எனவேதான் நாங்கள் கூறுகின்றோம், இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் பையத்து செய்து யார் வெளியில் போனாரோ அவர் முர்த்தது தான். ஏன் அவர் பையத்து செய்து குர்ஆன் ஹதீஸ் என்று, குர்ஆன் ஹதீஸ் என்று பையத்து செய்து விட்டு இதை விட்டு போனால் அவர் முர்த்தது. ஆனால் அவர்கள் முர்த்தது இல்லை, சொல்லுகணும், அவர்கள் முர்த்தது இல்லை. ஏன் அவர்கள் குர்ஆன் ஹதீஸ் என்று பையத்து செய்யவில்லை. அவர்களுடைய அடிப்படை 7 இருக்கிறது. ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், அவரிடத்தில் பையத்துக்கு கலிமா கூட கிடையாது, கலிமா தேவையில்லை. ஏன் அவருடைய பார்வையில் பிரிவுகள் எல்லாம் முஸ்லீம்கள், ஒரு கடமை விட்டுவிட்டு இருக்கிறார்கள். இந்த பையத் அதை நாம் எடுக்க வேண்டும், அவ்வளவுதான். எனவேதான் இறந்தலை போட்டு குளிப்பதும் அவரிடத்தில் கிடையாது. ஆனால் ஜமாஅத்துல் முஸ்லிம் இலங்கையில் இல்லை. கலிமா சொல்லிதான் பையத்தை எடுப்போம். ஏன் முஸ்லீம் இல்லை, இதுக்குள் வரும் வரைக்கும் அவர் இளந்தேலை போட்டு குளித்தே ஆக வேண்டும், கட்டாய கடமை. இதுதான் இந்த 2 கேள்விக்குரிய சுருக்கமான விடை. எனவே நான் மீண்டும் ஞாபகம் ஊட்டுகின்றேன், ஒருவர் கேள்வி கேட்டால் நாம் அதை பிழையாக நினைக்கவும் கூடாது, அதை தவறாக நினைக்கவும் கூடாது, அவரை ஒருவாறு பார்க்கவும் கூடாது. இதில் எங்களுக்கு பல பிரயோஜனங்கள் இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா எங்களுக்கு காட்டிய அந்த நேர்வழியில் எங்களை இன்னும் செலுத்திக் கொண்டிருக்கிறான். இதே போன்று அல்லாஹ் எங்களை அந்த நேரான வழியிலே செலுத்திக் கொண்டு இருக்க வேண்டும். இதைத்தான் நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அதிலே ஓதுகின்றோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான வழியை காட்டு என்பது அல்ல, காட்டிவிட்டான் எங்களை நேரான வழியிலே நடத்தி கொண்டிரு என்பதுதான் அந்த ஆயத்துடைய கருத்து. அகூலு கவுலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லகும். இந்த ஆசியா கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் ஒன்றுதான் பர்மா. அது தலைநகரம் வந்து மியான்மர். அது ஒரு பௌத்த நாடு. உலகத்தில் 3 நாடுகள் இருக்குது பௌத்த நாடுகள். 1 இலங்கை, அடுத்து தாய்லாந்து, அடுத்தது பர்மா. மற்றதெல்லாம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறாங்க. ஆனால் இந்த 3 பௌத்த நாடு என்று சொன்னதுக்கு பௌத்த நாடு இல்லை. இது உண்மையில் பௌத்த நாடுகளாக இருந்தால் ஆடு மாடு கோழி எதுவும் அறுக்க இயலாது, சட்டம் போடணும் அரசாங்கம். ஆனால் அப்படி அவங்கள இல்லை, அவங்களே சாப்பிட்றாங்க. அப்போ அது பௌத்த நாடு இல்லை, சும்மா பேரு. எப்படி இந்த சோனக நாடு 57 முஸ்லீம் நாடு, அது முஸ்லீம் நாடு இல்லை. நம்ம தெளிவாக பேசிட்டு அது முஸ்லீம் நாடுகள் இல்லை. அந்த முஸ்லீம் நாடுன்னு ஒருத்தன் சொன்னால் அவன் காஃபிரா போயிடுவான். ஐயா முஸ்லீம் நாடு இல்லைங்கிறான். 57 நாட்டிலையும் பாருங்க, சிலைகள் கோயில்கள் எல்லாம் கட்டி வச்சுக்கானோ இருக்கேல இஸ்லாமிய நாட்டில். அப்ப அந்த மாதிரி 3 நாடு பேர்ல இருக்குது. அதுல ஒன்னு பர்மா. இந்த பர்மாவில் லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க மக்கள், சோன ஆளுக முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பல பிரிவுகள் அவங்க. அவங்கள வந்துகிட்டு அப்படியே இல்லாமக்கணுங்கிறது அந்த அந்த பர்மா நாட்டுடைய அரசாங்கத்திலே திட்டம். அப்போ அவங்கள எப்படியுமே இல்லாமக்கிறோம். அது அவங்களோட ஒரு மடத்தனம். ஒன்று இவங்க சரியாக அவங்களுக்கு உதவிகளை செஞ்சு பணங்காசுகளை கொடுத்து ஏமாற்றி உன்னோட மார்க்கத்துக்கு எடுக்கலாம் பௌத்த மதத்துக்கு. அப்படி இல்லாமல் இவங்களை கொண்டு தொலைச்சி இல்லாமக்கிறது திட்டமிட்டு ராணுவம் போலீஸ் எல்லாம் சேர்ந்து செய்கிறாங்களே, இது பெரிய ஒரு அக்குறுமம். யார் அல்லாவே தாங்கிக் கொள்ள மாட்டான். அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு அல்லாஹ் கடையில் திரையில்லை. இனி அவங்க கொடுமைன்னு சொன்னால் அதை பார்க்க முடியாது, அந்த அளவு கொடுமை நடக்குது அங்கே. உயிரோடு தூக்கி நெருப்புக்குள்ள போடுறான் ஆண்கள் பெண்கள் பிள்ளைகளை கொண்டு கத்தியால குத்தி 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 இப்படி செய்யறாங்க. படுக்க போட்டு உயிரோட கோடாலிய கொண்டு வந்து கழுத்துல கொத்தி தலை வேறையாக்கி போடுறாங்க, அடிக்கி அடிக்கி வைக்கிறாங்க தலையை தூக்கி தூக்கி. இந்த மாதிரி கற்பழிப்பு பெண்களை நிர்வாணமாக கட்டி வச்சு நடக்குது. ஆர்மி போலீஸ் நேவி எல்லாம் ஒத்து, அரசாங்கம் அதுக்கு ஒத்து போகுது. அதில் கும்பலோத்தி இந்த ஐநூறு பேர் தூச்சி ஐநூறு அவ சரியான படுமோசம், அவளும் அதோட ஒத்து தான் இருக்குதா. அவ எத்தனையோ வருஷம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்து வெளியில விட்டாங்க, அவளும் அந்த கொள்கையில உடைய உள்ளவதான். அப்ப இப்படி கொடுமை நடக்குது. இப்படிக்கு முழு உலகத்திலையும் அரசாங்கங்கள் யாருமே ஒன்றும் சொல்ல இல்லை. 57 சோனக நாடும் சும்மா இருக்குது, ஒரு மூச்சம் இல்ல பேச்சம் இல்ல, சும்மா சொல்றாங்க துருக்கி என்னமோண்டு. அது துருக்கி எல்லாத்துக்கும் அப்படி சும்மா கதைக்கும் வேலை இல்லை. அது அமெரிக்காவோட பொம்மை துருக்கி. அவன் இது இல்லாம எதுவும் செய்ய இயலாது துருக்கிக்கு. துருக்கி மட்டுமில்லை 57 நாடும் அப்படித்தான். அப்ப இந்த 57 நாடுகளும் பேசாம இருக்குது. இவ்வளவு கொடுமை அநியாயம் நடக்கும் போது பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அழக, யாருமே கதைக்கிற மாதிரி இல்லை. அப்போ அதனால வந்துட்டு அங்க என்ன இது கொடுமை கூட நடக்குது. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் பயங்கம் எதுவுமே கிடையாது. யாரும் என்ன செய்வாங்க அப்படி வேண்டு, இவங்க உடனே அம்பாசிடர்களை உடனே நாட்டை விட்டு வெளியேற்றி தொடர்புகளை துண்டிக்கணும், ஐக்கிய நாட்டு சபைக்கு இது பண்ணணும் செய்யணும். ஆனா யாருமே கதைக்கல, சும்மா இருக்கிறாங்க. அது ஏன் கதைக்காம சும்மா இருக்கிறாங்க நான் சொல்றேன் பின்னுக்கு. ஏன் கதைக்க மாட்டேங்க அப்படின்ட்டு ஒருத்தன் விபச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், சாராயம் குடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இன்னொருத்த சாராயம் குடிச்சு அவனை போய் பேசுவானா, அவனை பேசுவானா, ஏசுவானா? ஏன் இவனே குடிக்கிறான். அந்த மாதிரி இந்த 57 நாடுகள்லயும் ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. அதனால அவங்க பேசாம இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி அவங்க முடிவு கட்டிட்டா இவங்களை இல்லாமல் ஆக்குறது. அதே போல இந்தியாவில் ஒருத்தன் பார்லிமெண்ட்ல பேசிய கிட்டத்தில் டிசம்பர் 8 ஆண்டுல இந்தியாவில் ஒரு முஸ்லீம் இருக்க மாட்டாங்க. முஸ்லீம் பிரிவை சொல்றாங்க அவங்க, முள்ளு பெருனாங்க ஹிந்து மதமா ஆக்கிடுவோங்கிறாங்க. அவங்க இந்த நோக்க அடிச்சு கொண்டு இல்லாம ஆக்குறது இல்ல, ஹிந்து மதமா ஆக்கி விடுவோம் அப்படின்ட்டு ஒரு ஆள் பேசுறாரு. அதுக்கு சோனகத்தில் ஒரு ஆளையும் கடுமை எதிர்த்து பேசுறாரு. நீ சரியான தாய் தகப்பனுக்கு பிறந்திருந்தால் துணிஞ்சு பேசுறாரு. நீ உண்மையான தாய் தகப்பனுக்கு பிறந்திருந்தால் இங்க இந்த அவ்வளவு பேரை நீ ஹிந்து மதத்தில் ஆக்கி பார், நான் சவால் விடுகிறேன் என்கிறார். அப்படி அங்க எடுத்து கதைக்கு அங்க சுதந்திர மில்லியான வருமாவில் ஒன்னும் செய்யலாரு. உடனே பிடிச்சி பிடிச்சி தேடி கொண்டு கொண்டு போடுவானுங்க. இப்படிதான் அங்க நடந்து கொண்டு இருக்குது. அப்ப இதுக்கு வந்து இன்னைக்கு முழு உலகத்திலே பொதுமக்கள் ஹர்த்தால்கள் பண்றாங்க எல்லா நாட்டிலையும். அரசாங்கம் ஒண்ணு பொதுமக்கள் இப்ப இலங்கையில கூட இன்றைக்கு வெள்ளிக்கிழமை எல்லா இடத்திலையும் ஹர்த்தாலாம். சரி, ஹர்த்தால் பண்ணி என்ன செய்ய? இப்படி எத்தனை ஹர்த்தால்கள் பண்ணுனீங்களே, பலஸ்தீனுக்கும் இராக்குக்கும் சிரியாவுக்கும் ஆப்கானுக்கும் என்ன நடந்தது? ஒன்னும் இல்ல, சும்மா கூறி கலைஞ்சிட்டு போறதும் போலீஸால அடி வாங்குறேன் தவிர வேற ஒன்னும் இல்ல. ஹர்த்தால் போட்டு என்ன செய்யும்? போய் போலீஸுக்கு அடிக்கிறது. போலீஸ் என்ன செய்யும்? அப்போ வெறும் வேலை அந்த ஹர்த்தால். அப்ப முஸ்லீம்களை பொறுத்தவரையில இது அல்லாஹ்வுடைய ஹிக்மத் என்னன்னு நமக்கு தெரியாது. இப்படி நடக்குது. அந்த காலத்திலிருந்து முஸ்லீம்களையும் இப்படி செய்யப்பட்டிருக்குது. இஸ்லாத்தை ஏற்றத்துக்காக கடுங்குகள் வெட்டி நெருப்பு குளத்துக்கு போட்டு 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 எரிச்சிருக்கிறாங்க. நிறைய நடந்திருக்குது முஸ்லீம்களுக்கு. அப்ப இவங்க வந்துட்டு முஸ்லீம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இனி அவனும் இவங்களை முஸ்லீம் நினைச்சு இப்படி இவனும் கொடுத்து கொடுமை செய்யறானுவோ? இது ஹிக்மத் என்னன்னு தேவர் முஸ்லீமா இருந்தா அவர் சொர்க்கம் போயிடுவார், பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு அந்த சிக்கல் இல்லை, அந்த பிரச்சனை இல்லை, சொர்க்கம் போடணும்னு இல்லை. இவங்க தெரிஞ்சு செய்யறாங்களா தெரியாம இருக்கா? நமக்கு தெரியாது. தெரியாம இருந்தா அவங்களுக்கு பரீட்சை நடக்கும், அவ்வளவுதான். ஜமாத்துல் முஸ்லீம் பார்வையில வழியில இது எல்லாருமே முஸ்லீம்கள் தான் பிரிவுகள், முஸ்லீம்கள் இல்லை. ஆனா அந்த கொடுமையை உண்மையிலே யாராலையும் பார்த்து கொண்டு இருக்கலாது. ஒரு முஸ்லீம் இருக்க மாட்டான், இருக்க இயலாது. ஏண்டா ஏதாவது செய்வான், ஆனா எங்களால என்ன செய்ய முடியும்? இப்ப பாப்பமே இதுல வந்து இந்த மார்க்கத்துக்கு எதிரான ஒரு யூத கிறிஸ்தவனா இருக்கட்டும், திடீர்னு நெருப்புல விழுந்துட்டான், நாம பாஞ்சி தூக்குவோம். ஒரு காலம் நாம சும்மா இருக்க மாட்டோம். ஒரு முருத்ததாய் தான் விட்டுருவோம். ஏன்னா அது நல்ல அல்லாவுடைய இது நல்லா அப்படின்ட்டு. மற்றபடி மற்றவங்களை நாம் அப்படி செய்ய மாட்டோம். அதுதான் முஸ்லீமுடைய நிலைப்பாடு. ஆனால் அவங்கள அப்படி இல்லை, இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ நாம் பேசாமல் இருக்க வேண்டியதான். அல்லாஹ் என்ன ஹிக்மத்தை நாடிக்கான்னு தெரியாது. அவங்க அநியாயம் செய்யப்பட்டு அவங்க கையேந்துனா அல்லாஹ்வுத்தா நினைச்சாண்டா ஒரு செகண்ட்லேயே நான் திடீர்னு வெள்ளத்தை போட்டு ஒரு கோயில் காட்டை அடித்து வச்சு முழு பெரும் அழித்து நாசமாக்கிடுவோம் அவங்கள. அதெல்லாம் நினைச்சாண்டா எதையும் செய்வான். அப்போ எல்லாம் கொணுவத்துலாம் ஓதுறாங்க நிறையா, நாம கொணுவத்து ஓத இயலாது. அஞ்சு நேரம் அது முஸ்லீம்களுக்கு இப்படி ஒன்று நடந்தால் நாம் கொணுவத்து ஓதலாம் அஞ்சு நேரமும். முஸ்லீம்களுக்கு இப்படி ஜமாத்தில் முஸ்லீம் இருக்கக்கூடியவங்களுக்கு எங்கேயாவது இப்படி அநியாயங்கள் நடந்தால் நாம் அஞ்சு நேரமும் கொணுவத்து ஓதணும், ஓதலாம். அப்போ இவங்களுக்கு பிரிவுகளுக்கு நாம் கொணுவத்து ஓத இயலாது. அல்லாஹுத்தாலா பார்த்துக்கலாம் என்னமே செய்யட்டும். நாம் என்ன செய்ய, நாம் பேசாமல் இருக்க வேண்டியதான். சரி, இப்போ எல்லாரும் நிறைய கொதிச்சு எழும்புறாங்க. இந்த பர்மா அரசாங்கம் மோசம், ஆர்மி மோசம், போலீஸ் மோசம்ண்டு. நான் கேட்குறேன், இந்த 57 நாடுகளும் வாய் மூடி இருக்க காரணம் என்னன்னு கேட்டால், இதே வேலையைத்தான் அவனும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இதே வேலையை அந்த நாடும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். யாருக்கு? அவன் முஸ்லீம் சொல்றானே அவங்களுக்கும் செய்யறான், மற்றவங்களுக்கும் செய்யறான். நைஜீரியாவில் கிறிஸ்தவர்கள் கொண்டு தொலைக்கப்படுறாங்க, அநியாயம் தானே. ஏன் நைஜீரியாவில் சோனவும் கூட இராணுவம் எல்லாம் ஒத்து எத்தனை கோயில்களுக்கு நெருப்பு வச்சு அடிச்சு கொண்டு முழுப்பேறையும். எகிப்தில் சோன வாழ்க்கை கூட எவ்வளவு கிறிஸ்தவர்களோட கோயில்களை உடச்சி நெருப்பு வச்சு அடிச்சு கொள்றாங்க, கொண்டு இருக்காங்க. இந்தோனேஷியாவில் பாகிஸ்தானில் என்ன நடந்த கிட்டத்தில் கிறிஸ்தவர்கள் கூட்டத்தை அடிச்சு கொண்டு செஞ்சான். அதேபோல சோனவன் சோனவனுக்கும் செய்யறான். அவன் எப்படி வாய் சுரப்பான்? ஏன் எப்படி? லிபியாவில் நேட்டோ படையோட சேர்ந்து மக்களை கொண்டு தொலைச்சது கடாப்பி தான். யாரு? லிபியா ராணுவம் சோனவன். ஈராக்கில் முழு மக்களையும் கொண்டு தொலைச்சி சதாம கொண்டது யாரு? நேட்டோ படையோட ராணுவம் சோனவ ராணுவம் சியா ராணுவம் ரெண்டும் சேர்ந்து. ஆப்கானிஸ்தான லட்சக்கணக்கான மக்களை கொண்டு சொல்லச்சது யாரு? நேட்டோ படை, அமெரிக்காவோட சேர்ந்து நேட்டோ படையும் ஆப்கானிஸ்தான் உள்ள ராணுவம் சோனவன் தான். அதுல ஒருத்தன் கூட வேற யாரும் இல்லை, முழு பேரும் சோனவன் கொண்டு தொலைச்சாங்க. அவ நடக்குது, அவன் எப்படி வாய் சுரப்பான்? தொடர்ந்தா இவன் கேட்பான், அப்ப நீ கொண்டிய உன்னட ஆட்களை, நீ உன்னட ஆட்களை கொண்டா, நாங்க வேற ஆட்களை கொள்றோம். சரி, அதை விடுங்க. பாகிஸ்தான்ல இன்னொன்று நடந்தது, பஞ்சாபிகளுக்கும் சிந்துகளுக்கும் சண்டை வந்து பயங்கர இது வீடுகளை நெருப்பு வச்சு பெண்களை கற்பழிச்சானுவ சோனவன் சோனவ பெண்களை நடந்தது. அப்போ இப்படி இருக்கு இவனோட வேலைங்க. இப்படித்தான் கிறிஸ்தவர்களை கொள்றான், சோனவனை சோனவன் கொள்றான், நடந்துகிட்டு தானே இருக்கு முழு உலகத்திலையும் 57 நாட்டிலையும். அப்ப எப்படி வாய் துறப்பான்னு கேட்கிறேன். துறக்கவே மாட்டான் வாய், சும்மா சொல்லுவானோ. அப்ப நாம என்ன செய்ய, நமக்கு என்ன செய்யலாம்? ஆகக்கூடா அவங்களை ஒரு 10 குடும்பத்தை எடுத்து எல்லாரும் சேர்ந்து ஒரு காணித்துல சல்லிய போட்டு வீட்டை கட்டி கொடுக்கலாம், நினைச்சா செய்யலாம் எங்களுக்கு ஜமாத். ஆனா அரசாங்கம் அனுமதிக்குமா? அரசாங்கம் அனுமதிக்காது. ஒருத்தனுக்கு ஒழுங்கு சிட்டிசன் இல்லை, கொடுக்க மாட்டான். இந்த வாழ்க்க லட்சம் லட்சமா போய் பங்களாதேஷுக்குள் நுழைகிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. முழு பெரிய ராணுவம் அங்க எல்லையில போட்டு தடுத்து திருப்பி அனுப்புறான். போண்டு வந்து ஆத்துல உளுந்து சாவுறாங்க, கடல்ல உளுந்து சாவுறாங்க. சுபஹானல்லாஹ், பார்க்க இயலாது. இப்ப நம்மளால என்ன செய்யலாம்? ஒண்ணுமே நமக்கு கொண்டு நமக்கு போதே இயலாது. சளி பணம் சேர்த்து அங்க அனுப்பவும் இயலாது. அவங்களுக்கு எடுத்து வீட்டை கிட்ட கட்டி கொடுக்க அதுக்கு எங்களுக்கு ஏழாது, அரசாங்கம் அனுமதிக்காது. அப்ப நாம என்ன செய்யறது? வெறும் ஒரு கவலைப்படி ஒரு அக்குறுமம் நடக்குது. சரி, அல்லாஹ் பார்த்துக்கொள்வோம். குர்ஆன்ல இருக்குதானே, அக்குறுமம் அநியாயம் செய்பவர்கள் அல்லாஹ் இதை பராமுகமாக இருக்கிறான் என்று நினைக்க வேண்டாம். பார்வைகள் எல்லாம் மேலே செல்லுகின்ற அந்த ஒரு நாள் வரைக்கும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் இருக்குது. இடையிலேயே அல்லாஹ்வுத்தால தண்டனை கொடுத்தாலும் கொடுப்பான் அப்படி இருக்குது. அப்ப இவங்களோட நிலைமை அப்படி. ஆனா ஒரு முஸ்லீம் இந்த வேலையை செய்ய மாட்டான். இங்க ஏத்தாலையில என்ன நடந்தது? 90 சத்தியம் ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தில் நான் கேட்கிறேன், என்ன பர்மாவை குறை சொல்றது? என்னத்தை அவங்களுக்கு எதிராக ஹர்த்தால் கேட்கிற இந்த ஏத்தாலையில் என்ன நடந்தது? எல்லா பிரிவுகளும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க? அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு வீட்டுகளுக்கு பூந்து அடிச்சு நெருப்பு வச்சு சாப்பாடுலாம் இழுத்து வெளியில எறிஞ்சி போ விட்ட விட்டு ஏத்தல வந்து பிடிச்சி திறத்துறது யாரு செஞ்சது? அப்ப எப்படி நீங்க பர்மாவை குறை சொல்லுவீங்க? எப்படி பர்மாவுக்கு எதிராக நீங்க வந்துகிட்டு ஹர்த்தால் பண்ணுவீங்க? நீங்களா தானே செய்யறீங்க? மக்காவில் அந்த முஸ்லிக்கள் செஞ்ச வேலையைத்தானே நீங்களே செஞ்சீங்களு? பச்சை வந்து விவசாயத்தில அடிச்சு பிடிச்சி கம்பெல்லாம் கலட்டி எரிஞ்சு நாசமாக்குனது யாரு? சொன்னு ஆனா முஸ்லீம்னு சொல்றாங்க. அப்ப நல்லா விளங்கி கொள்ளணும். அல்லாஹ்வுடைய ஒரு ஒரு அருள் கொடைதான் இந்த ஹக்கில் நாம இருக்குது. இதெல்லாம் தெளிவான வழிகேடுங்கிறதுக்கு பல ஆதாரங்கள் இருக்குது. ஏன்னா அதான் நாம பேசினது இஸ்லாமிய உலகம். அதெல்லாம் அடிச்சு சொன்னது 57 நாடும் முஸ்லீம் நாடு இல்லை. தலைவர்கள் எல்லாம் பச்சை வழிகேடர்கள், தாகூத்துகள், முஸ்லீம்கள் இல்ல முஷ்ரிக்குகள். அதை யாராவது முஸ்லீம் நாடுன்னு சொன்னால் அவனும் காபிரா போயிடுவான். இதுதான் உண்மை. அப்ப அப்படி இருக்கு பர்மா விஷயத்துல நாம பெருசா இது பண்ணி தலை அடிச்சுக்கிட்டு மற்றவங்களோட சேர்ந்து கதைச்சிக்கிட்டு இப்படி இப்படி நடக்குன்னு சொல்ல தேவையில்லை. நம்மட பாட்டை நாம சும்மா இருப்போம், அவ்வளவுதான். அல்லாஹ் தாலா பார்த்து கொள்வோம். இப்படி எங்களுக்கு ஒன்று நடந்தா இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம், பிரச்சனை இல்லை, சொர்க்கத்துக்கு போயிடுவோம் இன்ஷா அல்லாஹ். இனி அவங்களுக்கு என்ன சொர்க்கம்னு சொல்ல இயலாது. ஒருவேளை அவங்களுக்கு கேள்வி பதில் பரீட்சை நடக்கும், அதில் தப்பு நாங்கன்னா போவாங்க, அவ்வளவுதான். அப்ப அங்க பர்மாவில் உள்ளவங்க எல்லாம் ஹனபி மதுஹபை சேர்ந்தவங்க, வெறி ஹனபி மதுஹபில் வெறி பிடிச்சவங்க. கொண்டு விடுவானோ அவன்கிட்ட போய் இப்படி கற்றியப்பா சஹிஹான ஹதீஸ் இப்படின்னு சொன்னா கொலை தான். அப்படி இருந்தாங்க நம்மளை படிச்சுக்கிட்டு பர்மாவை சேர்ந்தவங்க, சத்தியான வெறி ஹனபி மதுஹபில் சவுதியில் இருந்தாங்க. இல்லை இல்லை நாம என்ன செய்யும், இப்படி இருக்குது. அதில் முஸ்லீம்கள் சுமதிகளை பற்றி கதைச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு பிரச்சனையை போட்டுக்கிட்டு ஒன்றும் செய்ய தேவையில்லை. நம்மட பாட்டில் நாம இருக்க வேண்டியதான். சத்தியான முறையில் அவங்களுக்கு ஏதும் உதவிகள் கொண்டு போய் சேரக்கூடிய சத்தியான திட்டத்தோடு யாரை வந்தால் நம்ம ஏண்ட உடுப்புகளே சரியாக கொடுக்கலாம். ஆனால் அப்படி நடக்காது அங்கே, இல்லை அப்படி செய்ய இயலாது. அங்கே அங்கே முழு இராணுவம் போலீஸு மக்கள் ஹாமது எல்லாம் சேர்ந்து தேடி தேடி இவங்களை பிடிச்சி பிடிச்சி கொள்றானுவோ. அதில் அங்கே யாரும் போய் உதவி செய்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஓடுறாங்க அங்கிட்ட அங்கிட்ட. இப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்கு. என்னமோ இருந்தா காட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்போ பாடம் வளம் போல நடக்கும் நடக்கும் போல ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஞாயிறு செவ்வா இந்த பெருநாளைக்காக ரெண்டு பாடம் நடக்க இல்லை. என்ன இருக்கிற சந்தேகங்களும் சுபஹான அல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்ம وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. சவுதியில் இருக்கக்கூடிய எங்கட புத்தளம் சிராஜ் சகோதரரும், அடுத்து எங்கட ஏத்தால ஹசன் சகோதரரும் எல்லாருக்கும் சலாம் சொல்லியிருக்கிறேன்.